ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 10 பதம் 6 அத்தியாய தலைப்பு புராணத்தின் வைபவம் பதம் 6 மகர்சேக சப்த பூர்வே தத்வாரோ மனவஸ்தரா மத்பாபா மானசா ஜாதா ஏசாம் லோக இமா பிரஜா. ஏழு பெரும் முனிவர்களும் அவர்களுக்கு முற்பட்ட நான்கு பிற முனிவர்களும் மனித சமுதாயத்தை தோற்றுவிப்பதான மனுக்களும் எனது மனதிலிருந்து பிறந்தவர்களே. இந்த உலகங்களில் உள்ள உயிரினங்கள் எல்லாம் அவர்களிலிருந்து தோன்றியவையே ஆகும். பொருளுரை: உலக ஜனத்தொகையின் ஒரு கணக்கு விவர குறிப்பை இறைவன் இங்கே கொடுக்கின்றார். பரமபுருஷனின் ஹிரண்யகர்ப்ப என்று அறியப்படும் சக்தியிலிருந்தும் பிறந்த முதல் உயிர்வாதியான பிரம்மா, பிரம்மாவிலிருந்து தான் ஏழு முனிவர்களும் அவர்களுக்கு முன்பு நான்கு பிற பெரும் முனிவர்களும் சனக, சனந்த, சனாதன, சனத்குமார என்ற பெயருடையவர்களும் மற்றும் மனுக்களும் தோன்றுகின்றனர். அகிலமங்கும் உள்ள உயிரினங்களின் பிரஜாபதிகளான இந்த 25 பெரும் முனிவர்கள் அறியப்படுகின்றார்கள். எண்ணற்ற அகிலங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு அகிலத்திலேயும் எண்ணற்ற கிரகங்கள் உள்ளன. ஒவ்வொரு கிரகமும் பல்வேறு வகையான ஜனத்தொகையால் நிரப்பப்பட்டுள்ளது. இவர்கள் எல்லோருமே இந்த 24 பிரஜாபதிகளிடமிருந்து பிறந்தவர்களே ஆவார்கள். கிருஷ்ணனுடைய கருணையால் படைப்பர் எவ்வாறு என்பதை உணர்வதற்கு முன்பு பிரம்மா தேவர்களின் கணக்கில் 1000 வருடங்கள் தவம் செய்தார். பிரபு பிரம்மாவிலிருந்து சனக, சனந்த, சனாதன, சனத்குமாரர் ஆகியோர் வெளிப்பட்டனர். பிறகு ருத்ரனும் பிறகு ஏழு முனிவர்களும் இந்த விதமாக எல்லா அந்தனர்களும் சத்திரியர்களும் முழுந்தர் கடவுளின் சக்தியிலிருந்து வெளிப்பிறந்தவர்களே ஆவார்கள். முன் தந்தை அல்லது பிதாமக என்று அழைக்கப்படுகின்றார் பிரம்மா. கிருஷ்ணரோ பிரபிதாமக என்று அல்லது முன் தந்தையின் தந்தை என்று அறியப்படுகின்றார். பகவத்கீதையின் 11 அத்தியாயத்தில் இது குறிப்பாக விளக்கப்படுகின்றது. ஓம் அஞ்ஞான துமராந்திஷ்ய ஞானஞ்சன சலாகியா சக்ஷரின் முடிதம் என தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீமத் பகவத்கீதையின் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பகவான் இந்த 7-14 உலகங்களில் உள்ள எல்லா விதமான ஜீவராசிகளின் தந்தையாக தானே இருக்கின்றேன் அப்படிங்கறத வந்து மிக சுருக்கமான முறையில் வந்து இந்த ஸ்லோகத்தில் விளக்குகிறார். ஆனால் இந்த ஸ்லோகத்தின் உண்மையான விளக்கமானது மிக மிக விரிவான முறையில் ஸ்ரீமத் பாகவதத்தின் 3 அத்தியாயம், 3 ஸ்கந்தம், 2 ஸ்கந்தம், 4 ஸ்கந்தம், 5 ஸ்கந்தத்தில் இந்த ஒரு ஸ்லோகத்தின் அர்த்தம் மிக முழுமையான முறையில் விளக்கமான முறையில் வந்து விளக்கி சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீமத் பாகவதங்கிற உயர்ந்த நூலில், வேதத்தின் சாரமான ஸ்ரீமத் பாகவதங்கிற உயர்ந்த நூலில் 10 விதமான விஷயங்கள் விளக்கப்பட்டிருக்கு வியாச தேவரால். அந்த 10 விதமான விஷயங்கள் அத்ர, சர்க்க, விசர்க்கோ, ஊதேக, ஸ்தானம், போஸ்வனம், மன்வந்திரம், ஈசானுகதா, முக்தீர், ஆசிரியக, பக்தீர். சர்க்கம், இந்த 7-14 உலகங்கள் பகவானின் விதவிதமான சக்திகளால் எவ்வாறு படைக்கப்படுகிறது அப்படிங்கறது வந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து விளக்குகிறது. இந்த 7-14 உலகங்களை படைக்கப்பட்ட உலகத்தில், பிரம்மாவால் படைக்கப்பட்ட இந்த 7-14 உலகத்தில் விதவிதமான இந்த ஜீவராசிகள் எவ்வாறு புறப்படுகிறது அப்படிங்கிற விளக்கக்கூடிய விஷயம் வந்து விசர்க்கம். அந்த விஷயத்தை தான் அங்க வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். முதல்ல சர்க்கம், பகவான் எவ்வாறு உலகத்தை படைக்கிறார். முதல்ல இந்த உலகம் எவ்வாறு பகவானால் படைக்கப்படுகிறது ஸ்ரீமத் பாகவதத்தின்படி. முதல் முதல்ல பகவான் தந்து எந்த விதமான சக்தி வெளிப்படுது பகவத்கீதையில் அறிய சொல்றார். என்ன சக்தி வெளிப்படுது? முதல் முதல்ல மகாவிஷ்ணுடைய உடல்ல இருந்து மகத்தத்துவம்ங்கிற சக்தி வந்து வெளிப்படுது. அந்த மகத்தத்துவம்ங்கிற சக்தியிலிருந்து மீண்டும் எந்த விதமான சக்தியை வந்து பகவான் உருவாக்குறார்? சத்வகுணத்தில் உள்ள அகங்காரம், தமோகுணத்தில் உள்ள அகங்காரம், ரஜோகுணத்தில் உள்ள அகங்காரத்தை உருவாக்குறார். இது எல்லாமே மகாவிஷ்ணுடைய உடல் இருந்து வெளிவருது. இந்த சத்வகுணத்திலிருந்துள்ள அகங்காரத்திலிருந்து நம்மளுடைய மனம் உற்பத்தி ஆகிறது. இந்த சத்வகுணத்திலிருந்துள்ள அகங்காரத்திலிருந்து 10 விதமான தேவர்கள், சிறு தெய்வங்கள் வந்து வழிபடுறாங்க, உற்பத்தி செய்யப்படுறாங்க. இந்த 10 விதமான சிறு தெய்வங்கள் யார் யாரு? 4 விதமான திசையை கட்டுப்படுத்தக்கூடிய திக் பாலகர்கள், சிறு தெய்வமான வாயு பகவான், சந்திர பகவான், சூரிய பகவான், இந்திர தேவன், பிரம்மன், இவங்க எல்லாமே வந்து சத்வகுணத்திலிருந்து உருவாக்கப்படுறாங்க. சத்வகுணத்தில் வரக்கூடிய அகங்காரத்திலிருந்து உருவாக்கப்படுறாங்க. அடுத்து ரஜோகுணத்தில் உள்ள அகங்காரத்திலிருந்து இந்த பௌதிக உலகத்தின் அடிப்படையான தத்துவங்களான நீர், நிலம், நெருப்பு, காற்று ஆகிய பஞ்சபூதங்கள் உருவாக்கப்படுது. நம்முடைய புலன்களும் வந்து உருவாக்கப்படுது. மீண்டும் நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய பௌதிகமான அறிவும் ரஜோகுணத்திலிருந்து வெளிவருவதற்கு இந்த அகங்காரத்திலிருந்து உற்பத்தி செய்யப்படுது. அடுத்து தமோகுணத்திலிருந்து வரக்கூடிய மீண்டும் அகங்காரத்திலிருந்து மீண்டும் உலகத்தில் உள்ள மற்ற வஸ்துக்கள் வந்து உருவாக்கப்படுது. இந்த வஸ்துக்களை வைத்து பிரம்மா கிட்டத்தட்ட ஒரு என்ஜினியரை போல ஒரு வேலை செய்கிறார். இந்த எல்லா விதமான வஸ்துக்களை வைத்து இது 7-14 உலகத்தையும் படைக்கிறார் பிரம்மா. இந்த 7 உலகத்தையும் படைத்த பிரம்மாவிற்கு சர்க்கம், படைப்பு முடிஞ்சிருச்சு, கட்டணம் கட்டி முடிச்சாச்சு, இறைவன் 14 உலகத்தையும் கட்டியாச்சு. பகவான்கிட்ட வந்து அந்த சக்தியை வைத்து பகவான் கொடுத்த அறிவை பிரகரித்து இந்த 7-14 உலகத்திலையும் மீண்டும் விதவிதமான ஜீவராசிகள் மூலமாக நிரப்பணும். ஏன்னா வெற்றிடமா இருக்கு, வெறும் வீடா இருக்கு, காலி வீடா இருக்குது. நம்ம வீடு கட்டி முடிச்சோன்னு நம்ம போடுறோம் ஃபார் ரென்ட்னு எழுதி போடுறோம். அதே போல வீடு கட்டி முடிச்சாச்சு, இந்த வீட்டை வந்து மீண்டும் விதவிதமான ஜனத்தொகையால் நிரப்ப வேண்டியிருக்கு. எப்படி ஜனத்தொகையை இந்த பௌதிக உலகத்துல கொண்டு வருது? அதற்கு மீண்டும் விசர்க்கம் விஷ்ணு ஆணையிடுறார், நீ வந்து ஜனத்தொகையை உண்டு பண்ணு ஆணையிடுறார். எப்படி உண்டு பண்ற? இந்த உலகத்துல மக்கள் தொகையை நம்ம எப்படி உண்டு பண்றோம்? 4 விதமான முறையில உண்டு பண்றோம். எப்படி உண்டு பண்றோம்? கொஞ்சம் ஆண் பெண் இனச்சேர்க்கையின் மூலமாக, அதான் பொதுவாக எல்லா விதமான உயிர்வாதிகளும் பண்ணக்கூடியது. அடுத்து முட்டையின் மூலமாக, வேர்வையின் மூலமாக, மகரந்த சேர்க்கை விதையின் மூலமாக. இப்ப பிரம்மா உலகத்துல முதல் முதல் படைக்கப்பட்ட உயிர்வாதி பிரம்மா, இந்த உலகத்தையே படைத்தவர் பிரம்மா, பகவானுடைய முதல் குழந்தை. அதான் அவருடைய பேர் ஹிரண்ய கர்ப்ப, அல்லது வந்து சுயம்பு. ஹிரண்ய கர்ப்பங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஹிரண்யம்னாக்க தங்கம். பிரம்மா இருக்கக்கூடிய அந்த கமலாசனம், அந்த தாமரை மலர் போன்ற அந்த ஆசனம் வந்து 1000 இதழ்கள் கொண்டது. அந்த தங்கம், அந்த தாமரை மலர் வந்து தங்கத்தால் உருவாக்கப்பட்டது. அதான் அவனுடைய பேர் வந்து ஹிரண்ய கர்ப்பம். கர்ப்பமா நம்ம பிறக்கிற இடம். இப்ப பிரம்மா பத்மநாபன் மகாவிஷ்ணுடைய நாபிக் கமலத்திலிருந்து வரார். அவருடைய தாமரை மலர் மேல உற்பத்தி ஆகிறார் பிரம்மா. அந்த தாமரை மலர் மேல அவர் பிறப்பதனால் அவருடைய பேர், ஒரு பேர் என்ன பேர், ஹிரண்ய கர்ப்பம். இன்னொரு அவருடைய பேர் வந்து சேம்பு. மகாவிஷ்ணு பகவான் என்பதன் காரணமாக அவருக்கு வந்து குழந்தைகளை உற்பத்தி செய்வதற்கு இந்த 4 விதமான முறைகள் எதுவுமே தேவையில்லை. அவருக்கு ஒரு பெண் அப்படிங்கிற வஸ்து, இஸ்திரிங்கிற ஒரு சம்பந்தமே அவருக்கு தேவையில்லாதன் காரணமாக தன்னுடைய சக்தியின் மூலமாகவே பிரம்மாவை உண்டு பண்ணுறார். உலகத்தின் முதல் நபரான பிரம்மாவை உண்டு பண்றார். அந்த நபர் தான் வந்து பிரம்மா. அதான் அவருடைய பேர் வந்து சேம்பு, தானாலே உண்டு பண்ணவர். அவருக்கு அம்மானு யாருமே கிடையாது. அம்மாவும் பகவான் தான், அப்பாவும் பகவான் தான். பகவான் சொல்லார், மாதா தாதா பிதாமக. இறுதியில பௌதிக உலகத்துல எல்லா விதமான ஜீவாத்மாவுக்கும் அப்பாவும் யாரும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, ரெண்டும் நான் தான் அப்படிங்கிறார். இப்ப 8 விதமான தத்துவங்களால் உருவாக்கப்பட்ட உடலை உடைய ஒரு ஜீவாத்மாவை போய் இதுதான் என்னுடைய அப்பாங்கிறோம். அது 8 விதமான தத்துவங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய ஜீவாத்மாவை போய் இதுதான் என்னுடைய அம்மாங்கிறோம். அது மாயின் மூலமாக சொல்றோம். உண்மையில இது நம்மளுடைய அம்மாவும் கிடையாது, நம்மளுடைய அப்பாவும் கிடையாது. உண்மையான இறுதியான அம்மா அப்பா யாரே? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், மாதா தாத பிதாமக. இப்ப பிரம்மாவுடைய தாய் தந்தையாக வந்து மகாவிஷ்ணு இருக்கிறார். இப்ப இந்த பிரம்மாவிற்கு உலகத்தில் உள்ள ஜனத்தொகையை வந்து உண்டு பண்ணணும். அதுக்குரிய அறிவை வந்து பகவான் கொடுக்கறதாதான் விசர்க்கம். இந்த ஸ்லோகத்திலே அர்த்தம், இப்ப பிரம்மா வந்து முதல்ல தன்னுடைய மனதிலிருந்து குழந்தைகளை உண்டு பண்றார். அவருக்கு மீண்டும் வந்து இனச்சேர்க்கை இன்பம் அவசியம் இல்ல, குழந்தைகளை உண்டு பண்ணதுக்கு. தன்னுடைய மனதிலிருந்தே குழந்தைகளை உண்டு பண்றார், மானச புத்திரர்கள். மனதை அவர் நினைச்ச உடனே வந்து குழந்தைகள் உண்டாயிருது. அந்த அளவுக்கு பிரம்மாவுக்கே பகவான் சக்தியை கொடுத்திருக்கார். மனதாலே காரியத்தை சாதிக்கிறார் அவர், மனதிலிருந்தே குழந்தைகளை உண்டு பண்றார். அந்த முதல் 4 குழந்தைகள் யாரு? சனக, சனந்தன, சனாதன, சனத்குமாரன். 4 புதல்வர்கள் அவருக்கு வராங்க. இந்த 4 புதல்வர்களுக்கும் தந்தைங்கிற முறையில பிரம்மா ஆணையிடுறார். எல்லா விதமான தந்தைக்கும் உள்ள யதார்த்தமான ஆசை, உலகத்தில் உள்ள ஆசை, பிரவிருத்தி சர்வபூதானாம், நம்மளுடைய குடும்பத்தை வந்து செல்வத்திலையும் கல்வியிலையும் ஜனத்தொகையிலையும் அதிகரிக்கணுங்கிறது வந்து எல்லா விதமான தந்தைகளுக்கும் உள்ள ஆசை. ஒண்ணு, நம்மளுடைய பையன் வந்து மிகப்பெரிய செல்வந்தனாக மாறணும், அது மிகப்பெரிய கல்வி கற்றவனாக மாறணும், குறைந்ததே திருமணம் செய்து ஏராளமான பேரன் பெற்றிகளையாவது நமக்கு வந்து கொடுக்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கு. அப்ப அவர் தன்னுடைய மகன்கள்ட்ட ஆணையிடுறார், 4 விதமான குமாரர்கள்ட்ட ஆணையிடுறார், நீங்க வந்து திருமணம் செய்து ஏராளமான குழந்தைகள் வந்து உலகத்துல உண்டு பண்றேங்க, ஏன்னா உலகம் வெற்றிடமாக இருக்கு, அதான் எனக்கு பகவான் கொடுத்த ஆணைங்கிறார். ஆனா இந்த 4 விதமான குமாரர்களும் ஆன்மீக வாழ்க்கையில மிக தீவிரமான முறையில் ஆர்வம் உள்ளவர்கள் என்பதன் காரணமாக திருமண சம்மதத்தை வந்து அவங்க வந்து உங்களுக்கு வரதுக்கு விருப்பப்படவே இல்லை. அவங்க சொல்லாங்க, கடைசி வரைக்கும் நாங்கள் நைஸ்திக பிரம்மச்சாரியாக வாழ்க்கை நடத்துவோம், திருமண பந்தத்திலேயே ஈடுபட மாட்டோம், எங்களுக்கு கல்யாணமே அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ தந்தையுடைய ஆணையை நம்ம எனக்குமே மீறக்கூடாது, அது சாஸ்திரத்தின் நியதி. மீண்டும் தந்தையின் ஆணையை வந்து பகவானுடைய ஆணையை பின்பற்றுவதற்கு நாம் விருப்பமுடையவர்களாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? மீறலாம். அது ஒரு பிரம்மச்சாரிய போய் குற்றம் சொல்ல முடியாது, உங்க அம்மா அப்பாவோட அனுமதி இல்லாமல் நீ பிரம்மச்சாரிய மாறிட்டேன்னு சொல்லி குற்றம் சொல்ல முடியாது. காரணம், தேவர்த்தி பூதாப்த நிர்ணாம் புத்திரனாம் நேக்கங்கரோ நயார்மி நேசராஜன் சர்வாத்மனைய சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிஹரத்திய கர்த்தம். பகவான் விஷ்ணுவுக்கு போய் நீ சரணாகதி அடையக்கூடிய பட்சத்துல வந்து அந்த நேரத்தில் வந்து நீ உன்னுடைய தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எதுவுமே இல்லை, தேவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எதுவுமே இல்லை, உன்னுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எதுவுமே இல்லை, உன்னுடைய தேசத்துக்கு செய்ய வேண்டிய எந்த விதமான கடமையும் இல்லை, ஞானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் செய்ய வேண்டிய எந்த விதமான கடமையுமே இல்லை. நீ விஷ்ணுவுக்கு சரணாகதி அடையக்கூடிய பட்சத்துல இவங்கள் உனக்கு விதித்த கடமைகளை எல்லாம் மீறினாலும் கூட அதனால் எந்த விதமான பாவமும் வந்து உன்னை வந்து சேரவே செய்யாது. இல்ல, தாய் தந்தையுடைய சாபம் வந்து உண்மையானவர்கள் கிருஷ்ண பக்தியில ஈடுபட்டிருக்கக்கூடிய பிரம்மச்சாரியை வந்து பாதிக்காது. காரணம், கதோ முகுந்தம் பரிகரத்திய கர்த்தம், முகுந்தன் தப்பி அவன் சரணாகதி அடைஞ்சிட்டான். உடனே பிரம்மா வந்து சொல்றாரு, நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இல்ல நாங்க பக்தியில தான் ஈடுபடணும் சொல்லி நான்கு பேரும் வந்து ஆன்மீக பாதையில ஈடுபடுறாங்க. இவன் பக்தியில கூட ஈடுபடல, முதல்ல வந்து பிரம்ம ஜோதியை வழிபடுறாங்க. உடனே பிரம்மாவுக்கு கோபம் வந்துருதே, தன்னுடைய புதல்வர்கள் தான் சொன்னதை கேட்கலன்னு அவருக்கு கோபம் வந்துரு. உடனே அவருடைய கோபம் வந்து இந்த இரண்டு கண்களுக்கும் இடையில உள்ள நெற்றி புருவத்திலிருந்து வெளிப்படுது. அதுல ஒரு புதல்வன் வந்து கதறி அழுதுகிட்டே பிறகுறான். ஆனா அவன் தான் யாரு, ருத்ரன். அவனுடைய பேர் சமஸ்கிருத வார்த்தை ருத்ரன். கதறி அழலாம், சத்தம் போட்டு பிறகுறான், அதான் ருத்ரன். உடனே இந்த ருத்ரனுக்கு பார்த்து பிரம்மா சொன்னார், கதறி அழுதுகிட்டு இருக்கிறதுனால ஓகே, நீ ஒரு இடத்துல போய் உயிர் வாழ அப்படிங்கிறார். இந்த ருத்ரனுக்கு கல்யாணம் நடக்குது, திருமணம் நடக்குது. ருத்ரனுடைய மனைவி, சிவனுடைய மனைவி பார்வதி, இரண்டு பேருக்கும் திருமண சம்பந்தத்தின் மூலமாக தந்தையுடைய ஆணையை வந்து சரியான முறையில பின்பற்றார் சிவன். ஏராளமான குழந்தைகள் வந்து உண்டு பண்றார், பிரஜைகளை உண்டு பண்றார். பிரஜைங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு பிறந்தவன் அர்த்தம், உடல்ல வந்து தாய் இருந்த இணை சேர்க்கை மூலமாக பிறந்தவன் அர்த்தம், ஒரு உடலை எடுத்தவன் அர்த்தம். அந்த சிவன் உண்டு பண்ணக்கூடிய குழந்தைகள் எல்லாமே பொதுவாக வந்து அரக்க குணம் உள்ளவங்களா வந்து இருக்கிறாங்க, ஏராளமான அரக்க குணம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. கடைசியில் தங்களுடைய தாத்தாவான பிரம்மாவை போய் அடிக்கிறதுக்கும் குத்துறதுக்கும் கொள்றதுக்கும் போய் நிக்கிறாங்க. அவர் அடிடா புடிடா உதைடான்னு சொல்றாங்க. இன்னும் பிரம்மாவுக்கு பயம் கொடுத்துருது, தன்னுடைய பையன் பெற்றெடுக்கக்கூடிய பேர குழந்தைகள்லாம் மிக மோசமானவங்களா இருக்கிறாங்க, நம்மளே அடிச்சு நொறுக்கிடுவாங்க. உள்ளவனே தந்தைய மகன்கிட்ட சொல்றார், நீ குழந்தையை உண்டு பண்ணக்கூடிய தொழில வந்து தற்காலிகமான முறையில வந்து நிப்பாட்டிக்கணும்னு சொன்னோடனே சிவனுக்கு உண்மையிலே உலக என்பதன் மேல நாசம் கிடையாது. உடனே கைலாசத்தை போய் அவர் வந்து பகவான் ராமருடைய பாதத்தை நினைச்சுக்கிட்டு ராமாயணம் படிச்சுக்கிட்டு ராம தியானத்திலே உட்கார்ந்துருக்காரு. மீண்டும் குழந்தைகளை உண்டு பண்ணக்கூடிய இந்த தொழிலான விசர்க்கம் வந்து தற்காலிகமான முறையில பௌதிக உலகத்தில் தடைபட்டுறது. மீண்டும் பகவானை பார்த்து நல்லா தியானம் பண்றார், பக்தி செய்தார் பிரம்மா. ஏன்னா உலகத்திலே முதல் பக்தன் அவர் தான். உடனே பிரம்மா பக்தி செய்யக்கூடிய நேரத்தில் மிக அருமையான ஒரு மனோபாவனையில் இருக்கிறார். நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் விதவிதமான மனோபாவனையில் இருக்கிறது. அதற்கு காரணம் வந்து ஒரு குழந்தை கல்வியில நாட்டம் உள்ளவனா இருக்கிறான், ஒரு குழந்தை ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கிறான், ஒரு குழந்தை பக்தியில நாட்டம் உள்ளவனாக இருக்கிறான், ஒரு பெண் வீரம் உள்ளவளாக இருக்கிறாள், ஒரு பெண் வந்து கல்வி உடையவளாக இருக்கிறாள். அதற்கு காரணம் என்ன, தாய் தந்தையுடைய இணை சேர்க்கையின் போது தாய்க்கும் தந்தைக்கும் எந்த விதமான மனோபாவனை இருக்கிறோ, எந்த விதமான அளவுக்கு மனோ சுத்தம் இருக்கோ, அந்த நேரத்தில் உள்ள அந்த மனோ சுத்தத்துக்கு ஏற்ப மனோபாவனைக்கு ஏற்ப பிறக்கக்கூடிய குழந்தைகள் பிறகு. நம்ம மிக மோசமான ரஜோகுணத்தில் இணையும் பொழுது நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரஜோகுணம் உள்ளவனாக அரக்கத்தன்மை உள்ளவனாக வந்து பிறக்கிறான். இப்ப பிரம்மா மிக அருமையான மனோபாவனையில பக்தியில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய மனதிலிருந்து மீண்டும் ஒரு புதல்வன் வரான். அந்த புதல்வன் தான் யாரு, நாரதர். உலகத்திலேயே மிகப்பெரிய பக்தரான நாரதர். காரணம் பிரம்மா வந்து மிக அருமையான மனோபாவனையில் இருக்கும் போது பிரம்மாவுடைய மனதிலிருந்து மீண்டும் நாரதர் வரார். மீண்டும் நாரதருக்கும் மீண்டும் பக்தி வழியில மிக ஆர்வம். நாரதத்தை திருமணம் செய்துள்ளார் பிரம்மா. நாரதர் மீண்டும் நைஸ்திக பிரம்மச்சாரி, அவருக்கும் பக்தியில ஆர்வம் இல்ல, அவர் பகவானுடைய சேவையில முழுமையான முறையில ஈடுபடுறார். பிரம்மாவுக்கு மீண்டும் பகவானுடைய ஆணையை வந்து திருப்தி செய்ய முடியலங்கிற மனக்கவலை. ஐந்து பேர் பிரம்மச்சாரி ஆயிட்டாங்க, ஒருத்தரும் கல்யாண வார்த்தையை விட்டு விலகிட்டார். மீண்டும் அவருடைய உடல்ல இருந்து மனுக்கள்னு சொல்லக்கூடிய இந்த மனித ஜாதியுடைய தந்தையான மனுக்கள், 14 மனுக்கள் வந்து வெளிவராங்க. முதல்ல 7 ரிஷிகள் வராங்க. இந்த 7 ரிஷிகள் வராங்க, அத்ரி ரிஷி, கஷ்யப் ரிஷி, புலஸ்திய ரிஷி, கௌதம ரிஷி, அத்ரி ரிஷி, அங்கிரா ரிஷி, தக்ஷன். இந்த 7 பேரும் வெளியே வராங்க. இந்த 7 ரிஷிகளும் மீண்டும் என்ன பண்றாங்கன்னா, அவங்க பிற்காலத்தில் திருமணம் செய்ய போறாங்க. இருந்தாலும் தொடக்கத்தில் வாழ்க்கையில தொடக்கத்தில் வந்து நைஸ்திக பிரம்மச்சாரியாக இல்லாம தற்காலிகமான முறையில தபஸ் செய்யறதுக்காக காட்டுக்கு போயிருந்தாங்க. மீண்டும் பிரம்மாவுடைய உடல் 14 மனுக்கள் வெளிவராங்க. இந்த மனுக்கள் தான் வந்து முதல் முறையாக வந்து குடும்ப வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு உலகத்தில் உள்ள எல்லா விதமான ஜனத்தொகையும் உண்டு பண்றாங்க. அதுலயும் முதல் மனுடைய பேர் வந்து சுவயம்பூ மனு, அவருடைய மனைவியுடைய பேர் வந்து சதரூபா. பிரம்மாவுடைய உடல் ஒரே நேரத்தில் ஒரு ஆண் பெண் ரெண்டு பேரும் வழிபடுறாங்க, ஒருத்தர் சுயம்பூ மனு, இன்னொருத்தர் வந்து சதரூபா. இந்த இரண்டு பேர் குடும்ப வாழ்க்கை நடத்துவதன் மூலமாகத்தான் இப்போதைக்கு இந்த பூலோகத்தில் உள்ள நம்மளுடைய மக்கள் தொகை எல்லாமே வந்தது. அதான் சமஸ்கிருதத்தில் மனிதனுடைய பேர் வந்து மனுஷன், மனுட்டிருந்து வந்ததுனால. முதல் நாளில் வந்து பிரம்மா வந்து எதை படைக்கிறார் அப்படின்னாக்க வந்து இந்த மகத்துவத்துங்கிற சக்தியை மகாவிஷ்ணுடைய உடல்ல இருந்து வாங்குறார். இரண்டாவது நாளில் வந்து இந்த சத்துவகுணத்தில் உள்ள அகங்காரத்தையும் மனதையும் உற்பத்தி செய்தார். மூன்றாவது நாளில் வந்து ரஜோகுணத்தில் உள்ள அகங்காரத்தையும் நம்முடைய புலன்களையும் வந்து உற்பத்தி செய்தார். நான்காவது நாள், ஐந்தாவது நாள், இப்படி ஒவ்வொரு நாளையும் வந்து ஐந்தாவது நாளில் வந்து தாவரங்களை உற்பத்தி செய்கிறார், அடுத்து வந்து விலங்குகளை உற்பத்தி செய்கிறார், அடுத்து வந்து பறவைகளை உற்பத்தி செய்கிறார், கடைசியில் வந்து மனிதர்களை உற்பத்தி செய்கிறார், 10வது நாளில் வந்து இந்த மனிதர்களை கட்டுப்படுத்தக்கூடிய தேவர்களை உண்டு பண்ணுறார். அப்போ இந்த சுயம்பூமனு சதரூபா இரண்டு பேரும் இருக்கிறாங்க. இரண்டு பேருக்கும் வந்து முதல்ல வந்து இரண்டு புதல்வர்கள், 3 பெண் குழந்தைகள். அந்த இரண்டு புதல்வர்களுடைய பேர் பிரியவரதர், உத்தனபாதர். இந்த இரண்டு அரசர்கள் இருக்காங்க. இவருக்கு 3 பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க, தேவகூதி, பிரசூதி, ஆகூதி. இந்த 3 பெண் குழந்தைகளுக்கும் இந்த ஏழு ரிஷிகள் குறிப்பிட்ட ரிஷிகளை வந்து செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. உதாரணமாக கர்தம் ரிஷிக்கு வந்து தேவகூதியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. மீண்டும் இவங்களுடைய திருமண சம்பந்தத்தின் மூலமாக சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக வந்து இந்த உலகத்தில் வந்து பலவிதமான மக்கள் தொகை வந்து உற்பத்தி ஆகுது, மனித இனம் வந்து வளர ஆரம்பிக்குது, பெருசாக ஆரம்பிக்குது. அப்படிதான் வந்து இன்னைக்கு ஏழு பதினாறு உலகத்துல விதவிதமான மக்கள் வந்து நம்ம இருக்கிறோம். ஏழு பதினாறு உலகத்துல விதவிதமான மனிதர்கள் மட்டுமல்ல, 84 லட்சம் விதமான விதவிதமான ஜீவராசிகள் இருக்கு. மனிதர்கள் மட்டுமே 4 லட்சம் விதமான விதவிதமான மனிதர்கள் இருக்கிறோம். தேவர்கள் இருக்கும், அசுரர்கள் இருக்கும், நம்ம மனிதர்கள் இருக்கும். இந்த 4 லட்சம் விதமான மனிதர்களுக்குமே மனித உடல் தான் இருக்கு. ரெண்டு கை, ரெண்டு காது, ரெண்டு மூக்கு, இதே மாதிரி மூளை அமைப்பு, கைகள் காதுகள் இருந்தாலும் கூட இந்த இதுலேயே விதவிதமான உடல் அமைப்பு, உடல் வந்து விதவிதமான குணங்கள் உடையதாக வந்து இருக்கு. உதாரணமாக தேவர்களுடைய உடல் நம்முடைய மனித இனத்துல இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய உடலை விட அதிகமான சூக்ஷ்மமான சக்திகள் உடையதாக, அதிகமான ஆன்மீக சக்திகள் கூட சொல்ல முடியாது, அதிகமான சிறிது பகவானுடைய கருணையின் மூலமாக விசேஷமான சக்திகள் உடைய உடலாக வந்து இருக்கு. அதனாலதான் அவங்க தேவலோகத்தில் வாழக்கூடிய ஒரு கருணை கிடைத்திருக்கு. அவங்களுடைய விருப்பப்படி ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு பறக்கக்கூடிய சக்தி, விதவிதமான ராகங்களில் பாடக்கூடிய சக்தி, நம்மளை போல வயோதிகம் இல்லாமல் கடைசி காலத்து வரைக்கும் மரணம் அடையக்கூடிய வரைக்கும் இளமையோடு வாழக்கூடிய ஒரு சக்தி, நம்மளை விட அதிகமான தூரத்தை பார்க்கக்கூடிய சக்தி, நம்மளை விட அதிகமான உலக இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய சக்தி எல்லாம் தேவலோகத்தில் வாழக்கூடிய தேவர்களுக்கு பகவானுடைய கருணையால் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் தேவலோகத்தில் வாழக்கூடிய பெண்கள் வந்து பொதுவாக வந்து இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய பெண்களை விட அழகான நபர்களாக கருதப்படுவதற்கு காரணம் வந்து அவர்களுடைய உடல் வந்து நம்முடைய உடலை விட சூக்ஷ்மமான சக்திகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வயோதிகம்ங்கிறதே கிடையாது. வாழ்க்கையுடைய கடைசி காலம் வரைக்கும் இளமையோட அழகாக இருப்பாங்க. உலக இன்பங்கள் வந்து முழுமையான அனுபவிக்கக்கூடிய முறையில வந்து அந்த உடல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்த சொர்க்கலோகத்தையும் தாண்டி மகரலோகம், ஞானலோகம், தவலோகத்தில் வாழக்கூடிய ரிஷிகளுக்கு வந்து நம்மளுடைய உடலை விட அதிகமான அளவுக்கு தபம் செய்யக்கூடிய சக்தியுடைய உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளால எத்தனை நாள் சாப்பிடாம வாழ முடியும்? ஒரு நாள் கூட சாப்பிடாம வாழ முடியாது. ஒரு தபலோகத்தில் வாழக்கூடிய தபஸ்ரீக்கு வந்து பகவானுடைய கருணையின் மூலமாகவே இயல்பாகவே 1000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள் வெறும் காற்று மட்டும் குடிச்சு பகவானை தியானம் பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி உள்ள ஒரு உடல் வந்து தபஸ்ரீயுடைய உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. இறுதியாக பிரம்மலோகத்தில் வாழக்கூடிய நபர்களுக்கு பகவானுடைய கருணையின் மூலமாக இயல்பாகவே பக்தி செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த குணமும் சப்தகுணமும் உள்ள மனிதனாக அவன் வந்து பெறப்படுத்திருக்கான். மனித லோகத்தில் வாழக்கூடிய நம்முடைய மனிதர்களுக்கு விதவிதமான குணங்கள் இருக்கு. சாஸ்திரத்தின்படி இந்த மனித லோகத்திலேயே இந்த பூலோகத்திலேயே விதவிதமான ஜாதிகள் இருக்கு. ஆபீர, சும்ப, யவன, ஆந்திர, திராவிட, கசக, ஆதயக. திராவிடன்னாக்க நம்ம திராவிடன், தமிழகம், கர்நாடகம், கேரள மாநிலத்தில் பிறந்தவங்க. ஆந்திரானாக்க ஆந்திர மாநிலத்தில் பிறந்தவங்க. கிராத அப்படிங்கிறதுக்கு மலை ஜாதியின் பெயர், மலைகளில் வாழக்கூடிய ஜாதியினர், பழங்குடியினர். ஆபீர அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு அரேபிய பாலைவனத்தில் வாழக்கூடிய நபர்கள். யவனர்கள் அப்படின்னாக்க யூரோப்பியர்கள். கச ஆதயக, கச அப்படின்னாக்க வந்து மங்கோலிய நாட்டிலையும் சைனா நாட்டிலையும் ஜப்பான் நாட்டிலையும் வாழக்கூடிய குள்ளர்களுக்கு பேர் வந்து கச ஆதயக. சாஸ்திரம் விதவிதமான ஜாதி சொல்லுது. அந்த விதவிதமான ஜாதியை சொல்லிட்டு இந்த விதவிதமான மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கச ஆதயக அப்படின்னாக்க அந்த நபர்கள் வந்து குள்ளையா இருப்பாங்க, அவங்களுக்கு மீசையே முளைக்காது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. அவங்களுக்கு இயல்பான குணம் அது. யவனர்கள் யூரோப்பியர்களுடைய ஜாதியை பற்றி ஸ்ரீமத் பாகவதமும் மகாபாரதமும் சொல்லுது. இந்த காலத்தில் பார்க்க போனா யவனர்கள் யூரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் எல்லா வகையிலும் இந்தியர்களோட உயர்ந்தவங்களா இருக்கிறாங்க. ஆனா 5000 வருடங்களுக்கு ஸ்ரீமத் பாகவதம் மகாபாரதத்தை எடுத்து படிச்சு பார்க்கும்போது அவங்க நம்ம ஒன்றும் எதுவுமே கிடையாது. இப்போ ஒலிம்பிக் மேட்ச்லயோ அது காமன்வெல்த் போட்டிலேயோ பார்த்தீங்கன்னா எல்லா மெடலும் வந்து யூரோப்காரங்களும் அமெரிக்காக்காரங்களும் லண்டன்காரங்களும் தான் வாங்குறாங்க. நம்மள இந்தியா வந்து ஜீரோ தான் வாங்கிட்டு வருது. ஆனா மகாபாரத போர்க்காலத்தில் நம்ம பார்க்கலாம் பல விதமான போர் வீரர்கள், போர் அரசர்கள்லாம் வந்து யவனர்களுடைய நாடுகள்ல இருந்து, யூரோப் நாட்டில இருந்து, முக்கியமாக துரியோதனன் பக்கத்தில் நிற்கிறாங்க. அவங்க பாண்டவர்கள் பக்கம் சேரல. ஆனா அர்ஜுனனால மிக மிக எளிமையான முறையில அவங்கெல்லாம் தோற்கடிக்கப்படுறாங்க. காரணம் அந்த நேரத்தில் வந்து இந்த பாரத தேசத்தை வந்து உண்மையிலேயே சத்ரி அரசர்கள் வாழ்ந்தாங்க, சக்தி மிக்க அரசர்கள் வாழ்ந்தாங்க. அர்ஜுனனால மிக 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 எளிமையான முறையில் அவங்க எல்லாம் தோற்கடிக்கப்பட்டாங்க. உதாரணமாக கிருஷ்ணர் தன்னுடைய லீலையில ஒரு யவன அரசனை, ஒரு யூரோப்பிய அரசனை வந்து மிக எளிமையான முறையில் கொள்வார். அந்த அரசனுடைய பெயர் என்ன? காளியவன். அவன் யூரோப் நாட்டில் பிறந்தவன், காளியவன், யவன ஜாதியில பிறந்தவன். இப்ப அந்த நேரத்துலலாம் வந்து இந்தியாவில் உண்மையிலே சத்ரியாசர்கள் வாழக்கூடிய நேரத்தில் இந்த யவன அரசர்கள்லாம் உண்மையிலே ஒன்றும் பெரிய அரசர்கள் கிடையாது. இருந்தாலும் சாஸ்திரத்துல மார்க்கண்டேய புராணத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு, இந்த கலிங்கத்துல மிக குறைந்த ஜாதியினரான மிலேச்சரான இந்த யவனர்கள் வந்து இந்த புண்ணிய நாட்டை, பாரத நாட்டை வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு எழுதியிருக்குது. யவனர்களும் மிலேச்சர்களும் ஜெயிப்பாங்கன்னு எழுதியிருக்குது. இப்ப சில புரோபால் சொல்றார், யவனர்களுடைய சார்பில் வந்து அலெக்சாண்டர் தி கிரேட் அவர் வந்து இந்தியா வந்து ஜெயிப்பார் எழுதியிருக்குது. மீண்டும் மார்க்கண்டேய பாணத்தில் 5000 வருடங்களுக்கு முன்னாலே எழுதி வைக்கப்பட்டிருக்குது. அதே போல இந்த ஆபீரர்கள் சார்பில் வந்து முகமது கோரி வந்து முத முறை இந்தியாவை படையெடுத்து இந்தியா வந்து ஜெயிச்சிருந்தார். காரணம், கலியுகத்தால வந்து இந்தியாவில் வந்து உண்மையிலே சத்திரியர்கள் இல்ல, பிராமணர்கள் இல்ல, வேத கலாச்சாரம் இல்ல. அதனால நமக்கு வந்து அவங்களை எதிர்க்கக்கூடிய சக்தி இல்லாதவராக வந்து நம்முடைய பாரத தேசத்தை பிறந்த புண்ணிய ஆத்மாக்களை மாறிட்டோம். மீண்டும் பாதாள லோகத்துல விதவிதமான உயிர்வாழிகள் இருக்கு, நாகங்கள், விதவிதமான நாக தேவதைகள், மனிதர்கள், மிருகங்கள், விதவிதமான உலகங்கள், காடுகள்ல விதவிதமான பறவைகள், விதவிதமான விருட்சங்கள் எல்லாமே இருக்கு. சில புரோபாவுடைய கருத்தின்படி 84% உயிரினங்கள்ல மொத்தம் 10% நீர்ல வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்கு. அதே போல 400,000 பறவைகள் இருக்கு. ஒரு விதமான பறவை அந்த அளவிற்கு மிகப்பெரிய பறவை, யானையை வந்து எப்படி வந்து கழுகு வந்து ஒரு எலியை தூக்கிட்டு போதோ அது போல தூக்கிட்டு போகக்கூடிய மிகப்பெரிய பறவை இருக்குன்னு சொல்றாரு சில புரோபாதர். அந்த பறவை வந்து யானையை வந்து தூக்கிட்டு போய் வந்து சாப்பிடுறோம். ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்துக்கு போகக்கூடிய அளவிற்கு சக்தி உள்ளது அந்த பறவை அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதம். இப்ப பகவானுடைய விருப்பத்தால் இந்த மாதிரி விதவிதமான ஜீவராசிகளை பகவான் இந்த பௌதிக உலகத்துல படைத்து வைத்திருக்கிறார். இந்த விதவிதமான ஜீவராசிகளை படைத்து வைத்தாலும் கூட, இந்த விதவிதமான உடல்களை படைத்து வைத்தாலும் கூட, இந்த விதவிதமான உடல்களுக்கும் விதவிதமான குணங்களை பகவான் கொடுத்து வைத்தாலும் கூட, கடைசியில இந்த உலகத்துடைய சிருஷ்டியுடைய நோக்கம் என்ன, இந்த உலகத்தை பகவான் படைப்பதற்கு என்ன காரணம், எதுக்கு பிரம்மாவுக்கு உள்ள சக்தியை கொடுக்கணும் அவர், இந்த விதவிதமான ஜீவராசிகளை உருவாக்கக்கூடிய அறிவு அவர் எதுக்கு கொடுக்கணும், குடும்ப வாழ்க்கையின் மூலமாக ஏராளமான குழந்தைகளை உற்பத்தி செய்யறது அவர் எதுக்காக, அவர் வந்து பிரம்மாவிற்கு ஒரு எண்ணத்தையும் ஒரு திட்டத்தையும் கொடுக்கணும். குறிக்கோள் என்ன, எதுக்காக இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு, என்ன குறிக்கோளுக்காக பகவானால் படைக்கப்பட்டிருக்கு. நோக்கமின்றி எந்த விதமான விஷயமுமே கிடையாது. நம்ம ஒரு கட்டடத்தை கட்டினா கூட அந்த கட்டடத்துக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு, சும்மா கட்ட மாட்டோம். நம்ம போய் ஜாலியா வாழ்றது கட்டுவோம், இல்லது வாடகைக்கு விட்டு சம்பளம் சம்பாதிக்கிறதாக தான் கட்டுவோம். இந்த உலகம் எதுக்காக கட்டப்பட்டிருக்கு, எதற்காக கட்டப்பட்டது, பகவானுடைய ஆன்மீக உலகத்துல பக்தி செய்த பகவானுக்கு பக்தி செய்த ஆத்மாக்கள் மாயின் வசப்பட்டு பகவானுக்கு பக்தி செய்வதற்கு விருப்பப்படாம மாயின் வசப்பட்டுட்டான், பகவான் எதிர்த்துட்டான், பகவானுக்கு பக்தி செய்வதற்கு அவன் விருப்பம் இல்ல. இப்ப இந்த பௌதிக உலகத்துல விதவிதமான ஜீவராசிகள் அவனை பிறத்து இறந்து வைப்பதன் மூலமாக, இறைன வந்து மனித ஜாதியை அவனுக்கு அடைய வைப்பதன் மூலமாக, இந்த மனித ஜாதியின் மூலமாக மீண்டும் உண்மையை அவனுக்கு புரிய வைப்பதற்காக, எப்படி கிருஷ்ணர் தான் கடவுள், இந்த பௌதிக உலகத்தில் நிரந்தரமான வாழ்க்கை எதுவுமே இல்லைங்கிறத புரிய வைப்பதற்காக தான் இந்த எல்லா விதமான ஏற்பாடுமே செய்யப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய ஏற்பாடு எதுக்காக செய்யப்பட்டிருக்கு, 7-14 உலகம், 84,00,000 பிறவிகள், விதவிதமான ஜட அமைப்புகள், விதவிதமான சட்டத்திட்டங்கள், வாழ்க்கை முறைகள் எல்லாமே எதற்காக அமைக்கப்பட்டிருக்குன்னா, 2 விதமான உண்மையை மனித ஜாதியில உணர்ந்திருக்கு. இந்த பௌதிக உலகத்தில் உள்ள வாழ்க்கை எல்லாமே வந்து நிலையற்றது, நிரந்தரமான இன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த பௌதிக உலகத்தில் நமக்கு நிரந்தரமான தந்தை கிடையாது, தாய் கிடையாது, எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது, நிரந்தரமான இன்பம் கிடையாது, நம்ம இந்த பௌதிக உலகத்துக்கு உரியவனே கிடையாது. இந்த மனித ஜாதியை பயன்படுத்தி நம்முடைய உண்மையான தந்தையான கிருஷ்ணர்கிட்ட போகணுங்கிற உண்மையை புரிய வைப்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கே தவிர மற்ற எந்த விதமான விஷயத்துக்கும் கிடையாது. அதனால்தான் கடைசியான ஸ்லோகம் எப்படி முடியுது, ஸ்ரீமத் பாகவதத்தின்படி உலகத்திட்ட 84,00,000 பிறவிகள் இருக்குன்னு கடைசியான ஸ்லோகம் எப்படி முடிக்கிறதுனா, கோவிந்த சரண துவியம், கடைசியில மனித வாழ்க்கையை அடைவதன் மூலமாக கோவிந்தனுடைய பாதத்தை போய் அடைவதற்காக இந்த மனித வாழ்க்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் கிடையாது. ஆனா நம்மளுடைய இதயத்துல உலகத்தை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் இந்த உண்மையை நம்ம புரியாம நம்ம வேறு விதமான முறையில உண்மையை புரிதோம். நம்ம எப்படி புரியும், அசத்தியம் அவரதி சந்தே ஜகத்தாகூர் அனீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம் கும் அந்நிய காம ஹைதுகம். நம்மளுடைய இதயத்துல வந்து உலகத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசை நமக்கு இருக்கு, அகங்காரம் இருக்கு, இது என்னுடைய உலகம், இந்த உலகத்தை படைத்தவன் யாருமே கிடையாது அப்படிங்கிற ஏதேச்சிகாரமான ஒரு எண்ணம் நம்ம இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். அசத்தியம் அபரிதிஸ்தம் தே, இதுக்காக இப்படி போட்டு நம்ம நினைச்சு சிந்தனை பண்ணணும், இந்த உலகத்தை படைத்த நபரை நம்மளால பார்க்க முடியல, அவர் நம்ம கண்ணு முன்ன தோணல, சும்மா இயற்கையிலே வந்துச்சு, அதை பத்தி நம்ம ஏன் சிந்திப்பானு, நமக்கு மனித உடல் கொடுக்கப்பட்டிருக்கே, இந்த மனித உடலை பயன்படுத்தி நம்ம வந்து நல்லா சந்தோஷமா ஜாலியா இருக்கும், இதுக்காகத்தான் உலகம் படைக்கப்பட்டிருக்கேன், இதுக்கு பின்னால் ஒரு சத்தியம் உண்மை இருக்குன்னு நம்ம எதுக்காக நினைக்கணும், உண்மை எதுவுமே இல்லை, நம்ம கண்ணை மூடிக்கிடுவோம், நம்ம பாட்டு சந்தோஷமா இருப்போம். கிம்மன் ஏன் காம கைதுகம், எதுக்காக இந்த மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு, ஸ்கூலுக்கு போறதுக்கு, படிக்கிறதுக்கு, வேலை பார்க்கறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு, ஜாலியா இருக்கிறதுக்கு, உலக இன்பத்தை முழுமையான முறையில் அனுபவிப்பதற்கு, அவ்வளவுதான், அதுக்குதான் வாழ்க்கையோட தத்துவம். இதோட முடிச்சிரு. வாழ்க்கை என்றால் என்ன என்ற கேள்வியை இப்பொழுது ஒரு கல்லூரி மாணவன்கிட்டயும் இப்பொழுது உள்ள எல்லா விதமான நபர்கிட்ட கேட்டாலும் எந்த ஒரு நபராலையும் வந்து விளக்கம் கொடுக்கவே முடியாது. வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லுவாங்க, சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், வேலை பார்க்கணும், பிசினஸ் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும், இவ்வளவுதான் வாழ்க்கைன்னா என்ன, இவனுடைய தத்துவம் இதோட முடிஞ்சது. ஆனா வாழ்க்கை என்றால் என்ன? இது வாழ்க்கை கிடையாது. வேதத்துடைய முதல் ஸ்லோகமே எப்படி ஆரம்பிக்குது? அதாதோ பிரம்ம ஜிஜாசோ. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கைன்னா என்ன? இந்த மனித வாழ்க்கையை பயன்படுத்தி அந்த இறுதியான நபர் யார், இறுதியான கடவுள் என்னங்கிறத கண்டுபிடிப்பதற்கு அந்த மனித வாழ்க்கையை நீ பயன்படுத்து. அங்கதான் வாழ்க்கையுடைய குறிக்கோளே வந்து ஆரம்பமாகுது. துரதிருஷ்டவசமாக இந்த மொத்த மனித சமுதாயமே வந்து இந்த வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிற விளக்கக்கூடிய முறையில வந்து மிகப்பெரிய தவறு செய்யப்பட்டிருக்கு. அதை பார்க்கும்பொழுது இன்றைய கல்வி நிலையங்கள், இன்றைய காலேஜ், யூனிவர்சிட்டி எல்லாம் பார்ப்பதற்கு வெளிப்படையான முறையில் மிக மிக பெரிய விஷயங்களாக தோன்றினாலும் கூட இதில் அங்கு கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னது? என்னது? வித்யா, ஞானம் கிடையாது. அதுக்கு மாறாக என்னது? அவித்யா. பக்தி வினோத் தாகூர் சொல்றார், ஜடவித்யா மாயாரை பாச்ச. ஒரு கழுதையுடைய முதுகில வந்து நம்ம மேலும் மேலும் பொதிய ஏற்றுற மாதிரி இன்றைய ஒரு இளைஞ மாணவனுடைய இணை ஒரு மாணவனுடைய முதுகிலையோ அல்லது ஒரு நபருடைய முதுகிலையோ பௌதிகமான கல்வியை நம்ம வந்து கழுதையோட முதுகில வந்து சுமையை ஏற்றுற மாதிரி ஏற்றுறோம். அதனால கடைசியில எந்த விதமான பயனுமே கிடையாது. காரணம், இந்த பௌதிக கல்வியின் மூலமாக குழப்பமடைந்த மாணவனுக்கு வந்து இந்த மனித வாழ்க்கையோட குறிக்கோள் என்னங்கிறத வந்து என்ன பண்ண முடியல? கண்டுபிடிக்கவே முடியல. நம்மளும் இந்த விதமான கல்வி முறையில கற்றதன் மூலமாக நமக்கும் கூட மனித வாழ்க்கையோட குறிக்கோள்னா என்ன அப்படிங்கிற விஷயத்துல நம்ம வந்து குழப்பமடைந்தவராக இருக்கோம். அதுக்கு மாறாக வேதங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்க இந்த மனித வாழ்க்கையை பயன்படுத்தி பகவான் யார், கடவுள் யார் அப்படிங்கறத கண்டுபிடிப்பதற்கு முயற்சி பண்ணு. இதற்காகத்தான் இந்த மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வேதத்துல எல்லா விதமான அறிவும் கொடுக்கப்பட்டிருக்கு. குடும்ப வாழ்க்கையை பற்றிய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, கிரகஸ்தா வாழ்க்கையை பற்றிய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, பிரம்மச்சாரி வாழ்க்கையை பற்றிய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, சன்னியாசி ஆசிரம தர்மத்தை பற்றிய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த எல்லா விதமான ஆசிரம நியமங்களையும் சரியான முறையில் கடைபிடிப்பதன் மூலமாக ஒரு மனிதன் வந்து கிருஷ்ணருக்கு செய்ய வேண்டிய பக்தி தான் வாழ்க்கை அப்படிங்கறத வந்து புரிந்து கொள்ளணும். வாழ்க்கையுடைய திட்டம் அப்படிங்கறத புரிந்து கொள்ளாத பட்சத்திற்கு வந்து மொத்த மனித வாழ்க்கையே வந்து என்ன பண்ணிடுறான்னா, மனித வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன அப்படிங்கறத வந்து தவறான முறையில மறந்துட்டு மீண்டும் வந்து குறைந்த ஜாதியில நாயாகவோ பேயாகவோ பூனையாகவோ தாவரமாகவோ பட்சியாகவோ பறையாகவோ மீனாகவோ பறக்கக்கூடிய ஒரு இழிந்த குலத்தை போய் புறப்படுகிறான். இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிடணும். இந்த விஷயம் ஆனா அதே நேரத்தில் நமக்கு எப்ப புரிய வருதுனாக்க, சில அதிர்ஷ்டசாலிகளுக்கு தான் அந்த விஷயங்கள் புரிய வருது. பௌதிகமான முறையில மிகப்பெரிய விஞ்ஞானிகளுக்கு கூட, மிகப்பெரிய தத்துவமேதைகளுக்கு கூட இந்த விஷயம் வந்து சில நேரங்கள் வந்து துரதிருஷ்டவசமாக வந்து புரிய வரல. உதாரணமாக இந்தியாவை வந்து ஆள வந்த வெள்ளையர்கள் அந்த நேரத்தில் வந்து இந்தியாவில வந்து ஒரு உயர்ந்த ஆன்மீக கலாச்சாரம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறாங்க. உடனே முதல்ல இந்தியாவை ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப இந்தியாவுக்கு வந்து அவங்க வந்து மெக்காலே அப்படின்னு ஒரு அறிஞரை வந்து அனுப்புறாங்க. அவர் வந்து இங்கிலீஷ்காரர். அவர் வந்து இந்தியாவில வந்து 2 வருடங்கள் வந்து இந்தியா ஃபுல்லா வந்து சுத்தப்பயணம் செய்யறார். இந்தியா ஃபுல்லா சுத்தப்பயணம் செஞ்சுட்டு கடைசியில மீண்டும் இங்கிலாந்து நாட்டுக்கு போய் இங்கிலாந்து நாட்டு பார்லிமெண்ட்ல வந்து ஒரு தன்னுடைய ஒரு ரிப்போர்ட் அறிக்கையை வந்து அவர் எழுதி கொடுத்தார். இந்தியாவில உள்ள ஆன்மீக கலாச்சாரம் மற்ற இந்திய மக்கள் கடைபிடிக்கிற வரைக்கும் இந்தியாவை முழுக்க நான் சுத்தி பார்த்தேன். உலகத்துல எந்த ஒரு நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு ஒழுக்கத்தையும் நீதியையும் நேர்மையும் பகவான் மேல அந்த அளவுக்கு ஒரு ஆழமான விசுவாசத்தையும் நான் பார்த்ததே இல்லை. இந்தியாவில எந்த ஒரு மூலையையும் வந்து திருடன் கிடையாது, ஏழை கிடையாது, வறுமை கிடையாது. நேரு மகாத்மா காந்தி நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயம், நம்மளும் வந்து வெள்ளக்காரன் மாதிரி இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சாதான் நம்ம வந்து செல்வந்த நாம் வருவோம்னு சொல்லிட்டு. ஆனா அன்னைக்கு அவர் எழுதினவர் இந்தியாவில் வறுமையே கிடையாது, அதனாலதான் வெள்ளக்காரங்க இந்தியாவை பிடிக்க வந்தாங்க, அதாவது அமெரிக்காவை பிடிக்க போயிருப்பாங்க. இந்தியாவில் வறுமையே கிடையாது. இப்ப இந்தியாவை நம்ம ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு விஷயம், இந்த இந்தியர்களை வந்து நம்ப வைக்கணும். வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே, அவங்கள்ட்ட ஆன்மீகத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தவறு அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ப வைக்கணும். அப்படி நம்ப வச்சிட்டோம்னா நம்ம வந்து இந்தியாவை ஜெயிச்சிடலாம். அதனால முதல் முறையாக அவங்க வந்து நம்மளை வந்து கெடுத்தது வந்து கல்வி முறையின் மூலமாக. அவங்களுடைய கல்வி முறையில ஒவ்வொரு நேரத்திலையும் உன்னுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய கருத்து தவறு, என்னுடைய பிரிட்டிஷ் அறிஞர்களோ பிரெஞ்சு அறிஞர்களோ சொல்லிக் கொடுத்த விஷயம் வந்து சரி அப்படிங்கிற முறையை கொஞ்சம் கொஞ்சமா வந்து புகுத்தினாங்க நம்மளுடைய இதயத்திலையும் மூளையிலையும். இன்று நிலைமை உச்சகட்டமாக மாறி இன்னைக்கு இந்தியர்கள் நம்ம சொல்றோம், அவன் சொல்லிக் கொடுத்தது தான் கரெக்டு, நீ சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே வந்து தப்பு. டிரான்ஸ்லேட் போட்டாதான் வந்து நாகரிகமான மனிதன். வேஸ்ட் விடுத்துனா வந்து நாகரிகமான மனிதன் கிடையாது. தலை இதை மாதிரி செய்ய பண்ணாக்க வந்து நாகரிகமான மனிதன் கிடையாது. தலை ஃபுல்லா வந்து டிஸ்கோ வச்சிருந்தா வந்து அவன் நாகரிகமான மனிதன். பசுமாடு மேய்த்து அது தொழில் பண்றவன் வந்து இழிவான மனிதன். பெரிய இண்டஸ்ட்ரியில வந்து அவன் வந்து நாய் வளர்த்தா கூட அவன் வந்து நாகரிகமான மனிதன். பசுமாடு வளர்க்கறது வந்து நாகரிகம் கிடையாது, நாயை வளர்த்தா கூட அது நாகரிகமான மனிதன். நம்மளே அதே போல நம்ப வைத்துட்டாங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே பொய்யானவை. இதே போல ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து விக்கிரக வழிபாடு கூடாது. காரணம், கடைசி கடவுளுக்கு வந்து என்ன கிடையாது? உருவமே கிடையாது. இதே போல நம்முடைய இந்தியர்களையே வந்து ஆங்கில கல்வி முறையின் மூலமாக அவர்கள் சிறிது சிறிதாக வந்து நம்ப வைத்தாங்க. இன்னைக்கு அந்த நிலைமை உச்சகட்டமான நிலைமைக்கு மாறி நம்மளுடைய கலாச்சாரத்தை வந்து நம்மளை இழந்து நிற்கக்கூடிய ஒரு பரிதாபகரமான நிலைமை வந்து நமக்கு இருக்கு. நமக்கே நமக்கு வரமாட்டுக்கு. ஆனா இந்த மொத்த மேற்கத்திய கலாச்சாரமே எதை அடிப்படையாக வந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னா, கிம் அந்யத் காம ஹைதுகம், பகவான் வேண்டாம், பகவானை பற்றிய சிந்தனை நமக்கு அவசியம் இல்லை. காரணம், பகவானை பற்றிய சிந்தனை நமக்கு அவசியம் இல்லாத பட்சத்திற்கு இந்த உலகத்தை வந்து நம்முடைய விருப்பப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம், அனுபவிச்சுக்கிட்டே இருக்கலாம். மனித வாழ்க்கைக்கு எந்த விதமான பொறுப்பும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா மனித வாழ்க்கை வந்து ஒரு பொறுப்புணர்ச்சிக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கிருஷ்ண பக்தியை வளர்ப்பதற்காக பகவான் இந்த மனித உடலை கொடுத்திருக்கிறார். இந்த கிருஷ்ண பக்தியை புரிந்து கொள்வதற்காக நமக்கு வந்து ஆறாவது அறிவை கொடுத்திருக்கிறார். கிருஷ்ணனுடைய உருவத்தை தரிசனம் செய்வதற்காக இந்த கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணனை வந்து புரிவதற்காக இந்த மனித வாழ்க்கையில் எல்லா விதமான வசதிகளுமே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மனித வாழ்க்கையை பயன்படுத்தி, ஆறாவது அறிவை பயன்படுத்தி, அந்த கிருஷ்ணன் மேல நம்ம உண்மையான அன்பை பக்தியை வளர்க்காத பட்சத்திற்கு வந்து நாம் பொறுப்பற்ற மனிதர்களாக வந்து செயல்படுவோம். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம சுதந்திரமானவர்கள், நம்ம பொறுப்பற்றவர்களாக நடந்தால் கூட நம்மளை யாருமே தட்டி கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையில சாஸ்திரத்தின்படி நம்மளுடைய ஒவ்வொரு விதமான செயலையும் ஏழு விதமான சாட்சிகள் வந்து ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த ஏழு விதமான சாட்சிகள் என்ன மீண்டும் தெரியாது நமக்கு. காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், சந்தியா, சந்தியான மாலை காலம், இரவு, பகல். மீண்டும் ஆங்கிலேய அறிஞர்கள் சொல்லுவாங்க, என்ன பைத்தியக்காரன் இருக்கு, கோர்ட்ல ஒண்ணு சாட்சினாக்க மனுஷனை தான் நிப்பாட்ட முடியும், சூரியனை நிப்பாட்ட முடியுமா, சந்திரனை நிப்பாட்ட முடியுமா? மீண்டும் அதுக்கு வேற விதமான விளக்கங்கள் கொடுக்கு. இப்ப சூரியன் நம்ம பார்க்கும்போது சூரியனுடைய ஒரு ஒளி வெள்ளத்தை மட்டும் தான் பாக்குறோம், ஒரு தட்டு மாதிரி ஒரு விஷயத்தை பாக்குறோம், ஒரு பிளேட் மாதிரி இருக்குது ஒரு சூரியன் வந்து நமக்கு பாக்குறதுங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது அவ்வளவுதான். உண்மையில சாஸ்திரத்தின்படி சூரியன் வந்து ஒரு மிகப்பெரிய சூரிய மண்டலம், நம்ம பாக்குறது சூரியனை பாக்கல, சூரிய மண்டலத்தை பாக்குறோம், ஒரு பிளானட் பாக்குறோம். இந்த சூரிய மண்டலத்துக்குள்ளுக்கு வந்து நகரங்கள் இருக்கு, கிராமங்கள் இருக்கு, கடல் இருக்கு, மலைகள் இருக்கு. அந்த சூரிய மண்டலத்தை ஆளக்கூடிய ஒரு சூரிய பகவானு தான், அவனா தனிப்பட்ட நபர். உண்மையில நம்மளுடைய செயலை பார்க்கக்கூடியது வந்து அந்த சூரியன் மட்டும் பார்க்கல, அந்த சூரியன்ல உள்ளக்கூடிய அந்த சூரிய பகவான் சூரிய நாட்டுடைய அரசன் பாக்குறான். அதே போல சந்திரன் சொர்க்கலோகத்துடைய ஒரு நகரம், அந்த சொர்க்கலோகத்தில் உள்ள அந்த சந்திர மண்டலத்தில் உள்ள அந்த அரசன் வந்து நம்மளை பாக்குறான். இப்ப உள்ள சந்திர நாட்டுடைய அரசனுடைய பெயர் என்ன பேர், சோம பகவான், சோமா, அவர்தான் சந்திர நாட்டுடைய அரசன். சூரிய அரசனுடைய பெயர் விவஸ்வான், இப்ப உள்ள சூரிய அரசனுடைய பெயர் என்ன பேரு, விவஸ்வான். அவர் உண்மையிலே நம்மளை கவனிக்கிறார். அதே போல திசைகள், நான்கு விதமான திசைகளும் நம்மளுடைய செயல்களை கவனிச்சுக்கிட்டே இருக்குது. நான்கு விதமான திசைகளுக்கும் ஒவ்வொரு விதமான சிறுதெய்வங்கள் இருக்கு, அவங்க எல்லாமே நம்முடைய செயல்களை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம சுதந்திரமான முறையில் நம்ம செயல்பட முடியாது. நான் கிருஷ்ண பக்தியில இந்த உடலை செயல்படுத்தல, என்னுடைய புலநின்பத்துக்காக மட்டும்தான் செயல்படுத்தினேன், தப்பிச்சுட்டுவேன்னு சொல்ல முடியாது. மரண நேரத்துக்கு பின்னால இந்த ஏழு விதமான சாட்சியங்கள் நம்ம செய்த நல்ல பாப காரியங்களை வந்து யமராஜ் முன்ன வந்து சாட்சியமா கொடுக்க போது நம்ம நினைக்கிறோம் நம்ம ஊர்ல மட்டும்தான் கோர்ட் இருக்குது, ஹை கோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குன்னு நினைக்கிறோம். உண்மையில இதை விட சுப்ரீம் கோர்ட் இருக்குது, யமராஜுடைய கோர்ட் இருக்குது. ஆனா நம்ம ஆங்கில நாகரிகத்தை பின்பற்றுவதன் காரணமாக சினிமாவில் வந்து அதை வந்து பஃபூன் மாதிரி ஆக்கிட்டாங்க யமராஜா. உண்மையில யமராஜாரு 12 மகாஜனங்களில் ஒருவர், மிகப்பெரிய வைஷ்ணவர்கள் ஒருத்தர் யமஹாஜன் யமராஜர். சாதாரணமான பதவி கிடையாது, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பதவி. யமனுடைய சக்தியை கண்டு பிரம்மாவே பயப்படணும். காரணம், உலகத்தையே ஆட்டி அடைக்கக்கூடிய பயணர்ச்சி எல்லாருக்கும் எப்ப வரும், மரணம் நேரத்துல வரும். அந்த மரணத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பகவான் யாரு, யமராஜ். அதே போல உலகத்திலேயே மிகப்பெரிய பக்தரான நாரத முனிவர் அவரை சினிமாவில காமிக்கும்போது ஒரு சாதாரண ஜோக்கர் மாதிரி காமிக்கிறாரு. காரணம், நம்மளுடைய இந்தியர்களுக்கே நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தின் மீது ஆங்கிலேய மோகத்தால், ஆங்கிலேய நாகரிகத்தால் ஒரு விளையாட்டுத்தனமாக தருது நமக்கு. இது என்ன பைத்தியக்காரத்தனம், இது என்ன ஒரு கையில வீணை வச்சுட்டு போறோம், நீரே 14 வருஷத்துக்கும் பறந்து போவாராம், இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா? அதே 1969 வருஷம் அமெரிக்காக்காரன் வந்து ஒரு டப்பா ராக்கெட் விட்டான், அதை மட்டும் உண்மையிலேயே சந்திரனுக்கு போவான், அந்த விஷயத்த நான் நம்புவேன், இந்த விஷயத்த நான் நம்ப மாட்டேன். காரணம், இது வந்து வேலையற்ற ஒரு பிராமணர்களாலையும் ஆச்சாரியர்களாலும் சொல்லப்பட்ட விஷயம், அது பிரான்சட் போட்ட கோட் போட்ட சிகரெட் குடிக்கக்கூடிய காமத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானியால் சொல்லப்பட்ட விஷயம். தவறான மன கண்ணோட்டத்தை வந்து இந்தியர்கள் வளர்த்துட்டதுனால நமக்கு அந்த விஷயத்துல நம்பிக்கை இருக்கு, இந்த விஷயத்துல நம்பிக்கை இல்லை. இது போல வேதத்திலுள்ள ஒவ்வொரு விதமான விஷயமும் தவறான கண்ணோட்டத்தில் நம்ம பாக்குறோம். கடைசியில கிருஷ்ண பக்தியை வந்து முழுக்க முழுக்க தவறான கண்ணோட்டத்தில் வந்து பாக்குறோம். காரணம், சாஸ்திரத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. இப்ப இந்த விஷயத்த போய் நம்ம சொல்லணும்னா யாருமே நம்ப மாட்டாங்க, பிரம்மா இந்த மாதிரி உலகத்தெல்லாம் படைச்சார், அவர் வந்து இந்த மாதிரி ஜனத்தொகையெல்லாம் உண்டு பண்ணார்னா யாருமே நம்ப மாட்டாங்க. கேட்கக்கூடிய முதல் கேள்வி இதான், நீங்க பாத்தீங்களா, சும்மா யாரும் எழுதி வச்சிருக்காங்க, வியாசியர் கதை மாதிரி எழுதிச்சிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்களே தவிர உண்மையில வந்து யாருக்குமே நம்பிக்கை இருக்காது. ஆனா 20 ஆண்டுக்கு முன்பு, 15 ஆண்டுக்கு முன்பு யூரோப்பிய நாடுகளிலையும் மற்ற நாடுகளிலையும் கூட பைபிள்ல இதே விஷயம் தான் எழுதப்பட்டிருக்கு, அங்கே இதே விஷயத்தை நம்பினாங்க. முதல் முதல்ல வந்து இந்த விஷயத்தை வந்து மத சீர்திருத்த இயக்கம் சொல்லி 15 நூற்றாண்டுல வந்து யூரோப்ல வந்து மத சீர்திருத்த இயக்கம் ஏற்படும் பொழுது அங்கேயும் இதே பிரச்சனை தான். என்ன ஏற்பட்டதுனாக்க, இந்த பைபிள்ல எழுதப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அங்க அப்ப தோன்றிய விஞ்ஞானிகள் வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சாங்க. இல்ல, பைபிள்ல சொன்னதெல்லாம் தப்பு, நாங்க சொல்றோம் உண்மையிலே விஷயம் உலகத்துல இதுதான் இருக்கு அப்படி மாதிரி எதிர்த்து பேச ஆரம்பிச்சாங்க. மீண்டும் இந்தியாவில இப்ப பேச ஆரம்பித்து இந்த விஷயங்கள்லாம் நமக்கு நம்பிக்கை இல்லை. இப்ப இந்த மனித வாழ்க்கையை பயன்படுத்தி இந்த பிரம்மாசனப்படி இந்த உலகத்தை வந்து மீண்டும் உணர்வதற்காக வந்து பகவானை உணர்வதற்காக நம்ம வந்து பயன்படுத்தணும். இதற்காக தான் இந்த உலக வாழ்க்கை படைக்கப்பட்டிருக்கு. அப்ப பிரம்மா முக்கியமாக இந்த உலகத்துல வந்து கிரகஸ்தா வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வந்து பிரம்மாவால் வந்து பரிந்துரை செய்யப்படுது. அதற்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, இந்த கட்டுண்ட ஜீவாத்மாவிற்கு மீண்டும் பகவானை உணர்றதுக்கு ஒரு மனித உடல் தேவை. அந்த மனித உடலை வந்து ஆண் பெண் குடும்ப வாழ்க்கையின் மூலமாகத்தான் உண்டு செய்ய முடியும். அப்ப இந்த குடும்ப வாழ்க்கையின் குறிக்கோள் கூட எதற்காக இருக்கணும் அப்படின்னாக்க வந்து, கணவன் மனைவி இரண்டு பேருமே வந்து கிருஷ்ண பக்தி ஈடுபாடு உடையவர்களாக இருக்கணும். அந்த கணவன் மனைவியுடைய இனச்சேர்க்கை இன்பத்தின் மூலமாக உண்டு பண்ணக்கூடிய குழந்தைகளையும் வந்து, வெறும் குழந்தை பிறதோட வேலை முடிஞ்சது கிடையாது. பிரம்மா வந்து தன்னுடைய மைந்தர்களை குழந்தை பெற சொல்றாருன்னா, வெறும் குழந்தையை மட்டும் அவர் பெற சொல்லல, அவர் உண்மையான பகவானுடைய பக்தர். என்ன எண்ணத்துல வந்து குழந்தையை உண்டு பண்ண சொல்றாருன்னா, அந்த குழந்தைகளை உற்பத்தி செய்வதன் மூலமாக மீண்டும் அந்த குழந்தைகள் என்ன பண்ண, நீ வந்து கிருஷ்ண பக்தரா மாத்திரங்கிறதுக்காக வந்து குழந்தைகளை உண்டு பண்ண சொல்றார். அந்த மாதிரி கிருஷ்ண பக்தராக நம்மளுடைய குழந்தைகளை நம்ம உண்டு பண்ண முடியாத பட்சத்திற்கு வந்து நம்ம குழந்தைகள் பெறுவதும், மிருகங்கள் விலங்குகள் குழந்தைகள் பெறுவதும் சமம். அக்கோர் சமம் முயற்சி பண்ணாலும் எல்லா குழந்தைகளும் வந்து கிருஷ்ண பக்தராக மாற போறது கிடையாது. எந்த ஒரு ஜீவாத்மாவிற்கு வந்து, இவன் பிரம்மாவுடைய எல்லா குழந்தைகளுமே கிருஷ்ண பக்தன் கிடையாது. பிரம்மாவுடைய குழந்தைகள்ல சிவனையும் பிரம்மாவையும் தவிர வேற யாருமே கிருஷ்ண பக்தன் கிடையாது. பின்னால் சனத்குமாரர்கள் வந்து கிருஷ்ண பக்தராக மாறுறாங்க. இருப்பினும் தாய் தந்தையுடைய ஒரு முக்கியமான கடமை தன்னுடைய குழந்தைகளை வந்து கிருஷ்ண பக்தியில ஈடுபடுத்துவதற்கு முயற்சி செய்வது. அந்த எண்ணத்தோட வந்து குழந்தைகள் வந்து பரப்பப்படணும். குழந்தைகளை வந்து கிருஷ்ண பக்தனா மாற்ற வேண்டியது தாய் தந்தையுடைய கடமை. அந்த விஷயத்துக்காக வந்து குடும்ப வாழ்க்கை வந்து கடைபிடிக்கப்படணும். அதுக்காக வந்து விளைவு நம்மளுடைய கையில இல்ல, எல்லா குழந்தைகளுமே கிருஷ்ண பக்தராக மாற முடியலனாலும் கூட. இருந்தாலும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவாத்மாவுக்கும் மீண்டும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் ஆன்மீகத்துல வந்து பிரவர்த்தி மார்க்கத்தை எடுத்து ஒன்னு பக்தி செய்யலாம், அல்லது நிவர்த்தி மார்க்கத்தை எடுத்து பக்தி செய்யலாம். நிவர்த்தி மார்க்கத்துல வந்து பிரம்மச்சாரியாக மாறுதார், சன்னியாசியாக மாறுதார். பிரவர்த்தி மார்க்கத்துல வந்து ஒரு குடும்ப பக்தனாக வந்து மாறுதார். அவர் கிரகஸ்தாசிரமமாக ஆரம்பத்துக்கு வந்தாலும் சரி, பிரம்மச்சாரியாக நடந்தாலும் சரி, ரெண்டு விதமான ஆசிரமத்திலே குறிக்கோள் எதா இருக்கணும், கிருஷ்ண பக்தனாக மாறுதா இருக்கணும். நான் பிரம்மச்சாரியா மாறிட்டேன், ரொம்ப நல்ல விஷயம். ஆனா வேறு பிரம்மச்சரியத்தால எந்த விதமான பயனும் கிடையாது. அந்த பிரம்மச்சரியம் எதற்காக பயன்படுத்தப்படணும், கிருஷ்ண பக்தனாக மாறுவதற்காக பயன்படுத்தப்படணும். சன்னியாசியா மாறிட்டேன், வெறும் சன்னியாசத்தால எந்த விதமான பயனும் கிடையாது. அந்த சன்னியாசம் எதற்காக பயன்படுத்தப்படணும், கிருஷ்ண பக்தனாக மாறுவதற்காக பயன்படுத்தப்படணும். மீண்டும் கிரகஸ்தாக நுழைதேன். உலகத்துல எத்தனையோ பேர், நமக்கு மட்டும்தான் குடும்பம் இல்ல, பறவைகளுக்கு குடும்பம் இருக்குது, விலங்குகளுக்கு குடும்பம் இருக்குது, தாய் தந்தை இருக்கிறாங்க, மனைவிகளாக இருக்கிறாங்க. அந்த குடும்ப வாழ்க்கையை வந்து கிருஷ்ண பக்தனாக மாறுவதற்கு பயன்படுத்தப்படாத பட்சத்துக்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் மிருக வாழ்க்கைக்கும் வந்து வித்தியாசம் கிடையாது. சில விதமான மிருகங்கள் கூட நல்ல அருமையான முறையில் பிரம்மச்சரியா இருக்குது. இப்ப கடைசியில வந்து இந்த உலகத்தை வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக வந்து பயன்படுத்தப்படணும். அதற்காக தான் பிரம்மா இந்த உலகத்தை படைக்கிறார். காரணம், பிரம்மாவே வந்து பகவான் கிருஷ்ணனுடைய மிகப்பெரிய பக்தன், முதல் பக்தன். இந்த விஷயத்தை வந்து மீண்டும் மூன்றாவது அத்தியாயத்துல, நான்காவது அத்தியாயத்துல வந்து பகவான் வந்து விரிவான முறையில விளக்கி சொல்றாரு.